உதகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவின் வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் மண் மேம்பாடு, மண்களின் வகைகள், மண் பாதுகாப்பு குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சியில் பகுதி 2 நமது அன்றாட தேவைகளையும் வாழ்வாதாரத்தையும் மனிதன் வாழும் பூமியின் சிறப்பு அம்சங்களாக திகழக்கூடிய மண்ணின் பெருமையும் மண்ணின் வளம் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக வனச்சரக அலுவலர் மதிப்பிற்குரிய திரு இரா துரைபாபு அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
நம்மளுடைய புதுவை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்.
ரொம்பவே சிறப்பான ஒரு வணக்கத்தை கூறி இன்றைய தினம் நாம் மிகவும் போற்றக்கூடிய அன்றாட வாழ்விற்கு, அதாவது உணவளிக்கக்கூடிய அடிப்படை காரணம் மண் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு பல்வேறு சிறப்புகள் நிறைந்த பூமி எங்கும் உலகெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய மண்ணின் வளம் என்பது இன்றியமையாத சிறப்பான ஒரு புகழக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மண் என்றால் என்ன அப்படிங்கிறது மக்கள் வந்து பேசும் பொழுது மண்ணு மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு போதாத மண்ணு மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தலைக்குள்ள என்ன மண்ணா இருக்கு, இந்த களிமண்ணா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு மண்ணின் பயன்பாட்டை ஒரு குறைவான ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில தான் ஒரு மண்ணை பத்தி ஒரு பொதுவாக மக்களின் பார்வையில் அப்படி இருக்கு. ஆனா ஒரு மண்ணோட வளம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதா நம்ம சொல்லலாம். அந்த வகையில மக்கள் அனைவரும் புரியும் வகையில் மண் என்றால் என்ன, அதை நம்ம எவ்வாறுலாம் புரிஞ்சுக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
மண் அப்படின்றது நம்ம பூமியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய மேல் அடுக்கு. இந்த மண்ணுக்குள்ள மணல், சரளை மண், களிமண், இறந்த விலங்குகள், தாவரங்கள், இதோட எச்சங்கள், மண்ணோட தண்ணி, காத்து, இதையெல்லாம் உள்ளடக்கினதுதான் வந்து மண்.
ஒவ்வொரு ஆண்டும் இந்த மண்ணோட முக்கியத்துவத்தை போற்றும் விதமாதான் டிசம்பர் 5 உலக மண் தினமா கொண்டாடப்பட்டு வருது.
இந்த மண் வந்து மொத்தம் 3 இருக்கு. முதல் அடுக்கு மேல்மண், 2 அடிமண், 3 பாறை. இந்த 3 மேல இருக்கக்கூடிய மண்ணோட அடுக்கு தான் மிகுந்த வளமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, தாவரங்கள்ல இருந்து விழக்கூடிய இலைகள், இறந்த விலங்குகள், இந்த தாவரங்கள் இறக்கிறது, இது எல்லாம் மக்கி எருவாகி அந்த எரு வந்து உரமாக சேமிக்கப்படுவது இந்த மேல்மண் தான். இந்த மேல்மண் மண்ணோட மேல்மட்டத்துல இருந்து 15 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் காணப்படும். இந்த மேல்மண் தான் மிகுந்த வளமான மண் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஒரு சிலரை திட்டி இருக்கோம், ஏன் இப்படி மண்ணு மாதிரி இருக்க, மண்டையில என்ன களிமண் தான் இருக்கா அப்படின்னு. இப்படி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை மண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நம்ம நிறைய பேரை திட்டுறோம். ஆனா மண்ணுங்கிறது வெறும் இந்த தாவரங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளா மட்டும் இல்லை, மண்ணோட சிறப்பம்சங்கள் மிகவும் நிறைய இருக்கு.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். ஏன்னா பெரும்பாலான மக்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போலவே அப்படித்தான் உபயோகிக்கிறார்கள். மண் அப்படிங்கிற ஒரு பொருள் வராமல் அதன் சிறப்பான அம்சங்கள் தெரியாமல் பேசுவார்கள். அதன் அடிப்படையில் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு அடிப்படை கருத்தாகவோ ஒரு மண்ணின் அடிப்படை எவ்வாறு உருவாகிறது, அது எத்தனை வகைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சில கிராமங்கள்ல, ஒரு சில நகரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மண்ணின் வகை என்பது மாறுபட்டு காணப்படும். பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில வந்து செம்மண் நிறத்துல இருக்கும், கரும நிறத்துல கரிசல் மண் சொல்லுவாங்க. ஒரு ஆற்று ஓரமா இருக்கக்கூடிய மண்கள் வந்து ஒரு வித்தியாசப்படுகிறது. இப்போ வந்து கட்டிட கலைக்குகளா இருக்கட்டும், விவசாயத்துக்கா இருக்கட்டும், ஒரு பயிர் பயிரிடுறது கூட ஒரு மண்ணின் தரம் என்பது முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில மண் வந்து பொதுவா எப்படி எல்லாம் உருவாகுது, அதோட வகைகளை நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நம்ம எல்லாம் இன்னைக்கு மண் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை வந்து நிறைய வழிகள்ல வந்து உபயோகப்படுத்தும். ஆனா இந்த மண் உருவாகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுன்றது நம்ம யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. உதாரணமா, ஒரு அங்குலம் மண் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 300-1000 காலம் வந்து தேவைப்படுது. இன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய மண் எல்லாமே என்னைக்கோ ஒரு நாள் பாறையா இருந்திருக்கும். அந்த ஒரு பாறை 2 சின்ன பாறைகளா உடைஞ்சிருக்கும். அந்த 2 4 பாறைகள் ஆயிருக்கும். அந்த நாலு பாறை உடஞ்சு உடஞ்சு சிறு சிறு துகள்களா மாறி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட மண் வந்து உருவாயிருக்கு. நம்ம மண் வகைகளை வந்து பொதுவா, அதாவது எல்லா இடத்துலயும் காணப்படக்கூடிய மண் வகைகளை மேல் போக்கு அதோட தன்மையை வச்சு நாலு வகைகளை வந்து நம்ம பிரிக்கிறோம். முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா செம்மண், இரண்டாவது கரிசல் மண், மூணாவது வண்டல் மண், நாலாவது மணல். இந்த மணல்ன்றது கடற்கரையோர பகுதிகளில் காணப்படக்கூடியது. இந்த வண்டல் மண் இந்த ஆற்று ஓரங்கள் அங்கெல்லாம் காணப்படக்கூடியது. இந்த செம்மண் கரிசல் மண்ணும் மற்ற பிற பகுதிகளில் வந்து காணப்படக்கூடியது. இந்த ஒவ்வொரு மண்ணும் அதோட தன்மைக்கு ஏற்றாற் போல அதுல நம்ம விளைவிக்கக்கூடிய பயிர் வகைகளும் மாறுபடுது. இந்த ஒவ்வொரு மண்ணிலையும் சத்துக்களும் வந்து மாறுபடுது. உதாரணமா செம்மண்ணை பொறுத்த அளவுக்கு இரும்பு சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கான சிறப்பியல்புகள் வந்து வேற வேற இருக்கு.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். நிச்சயமாக ஒவ்வொரு மண்ணுக்கும் தனிப்பட்ட தனித்துவம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. முன்பே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மண்ணை பொறுத்து, மண்ணின் தரத்தை பொறுத்தளவுல பயிர் வகைகளும் விளைச்சலுங்கிறது வேறுபடுகிறது என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வேளாண்மை ஒரு விவசாயத்தில் குறிப்பிடும் பொழுது மண் பரிசோதனை செய்யணும். நம்மளோட மண் வந்து தரம் வாய்ந்ததா இருக்கா, இந்த மண்ணோட தரம் வந்து எந்த அளவுக்கு அதில் சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பொதுவாகவே நம்ம கேட்டிருப்போம். அதன் அடிப்படையில் மண் பரிசோதனைனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், மண்ணை நம்ம எவ்வாறெல்லாம் பரிசோதனை மூலம் வந்து மண்ணை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
இப்போ நாம் வந்து மருத்துவமனைக்கு போய் முழு உடல் பரிசோதனை அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். இந்த முழு உடல் பரிசோதனை நம்ம எதுக்காக பண்ணுறோம், நம்ம உடம்புல என்னென்ன வகையான சத்துக்கள் வந்து கரெக்டாக இருக்கு, எந்த சத்துக்கள் கம்மியாக இருக்கு, எந்த உறுப்பில் வந்து ஏதாவது நோய் வந்திருக்கா, இல்லை ஏதாவது ஒரு உறுப்பு சரியாக செயல்படலையா அப்படின்றதெல்லாம் இந்த முழு உடல் பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதே போல ஒரு தாவரம் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா அந்த தாவரம் நல்லா வளர்றதுக்கு அந்த மண்ணில் சரியான ஈரப்பதம் இருக்கணும், சரியான வெப்பநிலை இருக்கணும், சரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கணும், சரியான அமிலக்கார தன்மை இருக்கணும், சரியான மின் கடத்தும் திறன் இருக்கணும். இந்த மாதிரி மண்ணோட எல்லா பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம மண் பரிசோதனை அப்படின்ற ஒண்ண வந்து நாம செய்யணும்.
மண்ணுக்கும் நீங்கள் குறிப்பிட்டதை போல பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கு, அதை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மண் பரிசோதனை செய்யப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்துல எத்தனையோ வகைகள் மண் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப அந்த வந்து வகைகளில் நம்ம ஒவ்வொரு மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும். பொதுவாக மண்ணோட சிறப்பு அம்சங்களை நம்ம எதெல்லாம் குறிப்பிடலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே மண்ணை வந்து வெறும் கல்லும் மணந்திருக்கிற ஒரு கலவையாக தான் வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு மண் வந்து ஒரு மிகச்சிறந்த ஊடகம். எப்படி அப்படின்னா நம்மளுடைய தாவரங்கள் எல்லாம் எந்த தாவரமாக இருந்தாலும் ஒரு சின்ன கடுகு விதை விழுந்தாலும் மண்ணுக்குள்ளே முளைக்க தான் செய்யுது, ஒரு பெரிய ஆலமரத்தோட விதை மண்ணுக்குள்ள விழுந்தாலும் முளைக்கதான் செய்யும். இந்த மண்ணுக்குள்ள எந்த விதமான குப்பைகள் போனாலும் அந்த குப்பைகள் மக்கி உரமா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணியை வந்து நம்மளுடைய மண் வந்து செய்யுது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நம்மளோட மண் வந்து ஒரு சில உயிரினங்களுக்கு உணவா பயன்படுது. இதை நீங்க சொன்னீங்கன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மண்ணை வந்து ஏதாவது உயிரினங்கள் சாப்பிடுமா அப்படின்ட்டு. கண்டிப்பா சாப்பிடுதுங்க. இந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த உயிரியல் செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் சால்ட் லிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உப்புக்களை உண்ணக்கூடிய தன்மை. இந்த உப்புக்களை எதுல இருந்து உண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் இருந்து தாங்க எடுத்துக்கும். அப்போ இந்த மண் வந்து அந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு வந்து உணவாக செயல்படுது. இந்த உப்புக்களை எடுத்துக்கிறது மூலமா அந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்குது. அது மட்டுமா, ஒரு சில வகையான கிளிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த களிமண்ணை வந்து உணவா வந்து எடுத்துக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள். முதலாவது காரணம் வந்து சோடியம் சத்து வந்து இந்த கிளிகளுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதாகவும் இந்த களிமண்ணை சாப்பிடுறது மூலமா அந்த கிளிகளுக்கு தேவையான சோடியம் சத்து கிடைக்கிறதா சொல்றாங்க. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பறவைகள் தெரியாம ஏதாவது ஒரு நச்சு பொருளை சாப்பிடுறது. அப்ப அந்த மாதிரி நச்சு பொருட்களை வந்து சாப்பிடும்போது அந்த நச்சு பொருள் குடலுக்குள்ள போய் அந்த குடல் வந்து அந்த நச்சை உறிஞ்சுறதுக்கு முன்னாடி இந்த களிமண்ணை சாப்பிட்டுருச்சுன்னா இந்த களிமண் அந்த நச்சு பொருளை ஃபுல்லா உறிஞ்சுக்கிட்டு அதை கழிவா வெளியேற்றிடும். இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான காரணத்துக்காக மண்ணை வந்து உணவா வந்து பறவைகள் வந்து எடுத்துக்குது. நம்மளையும் சில பேர் சின்ன வயசுல வந்து மண்ணை சாப்பிட்டுருப்போம், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி மண் சாப்பிடுறது, மனிதர்கள் வந்து மண் சாப்பிடுறது ஒரு மனநோயா நம்மளுடைய மருத்துவ உலகம் வந்து சொல்லுது. இந்த மண் ஒரு உணவா மட்டும்தான் பயன்படுதா கேட்டீங்கன்னா உணவா மட்டும் இல்ல, இந்த மண் ஒரு ஆராய்ச்சி பொருளாகவும் பயன்படுது. உதாரணத்துக்கு செவ்வாயில இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றோம், அதே போல நிலவுல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்றோம், அதே போல ஏதாவது ஒரு புதுவிதமான உலோகங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த உலோகங்கள் கிடைக்கக்கூடிய உலோகங்கள் இதுக்கு முன்னாடி கண்டறியப்பட்ட இடங்கள்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்றோம். இப்படி மண் வந்து ஒரு ஆராய்ச்சி பொருளாகவும் நமக்கு இருக்கு. அது மட்டுமா, மண்ணை வந்து நம்ம வீடு கட்டக்கூடிய பொருளாகவும் பயன்படுத்தலாம். எப்படி அப்படியா, நம்மளோட கரையான் புத்து இருக்கு இல்லையா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த கரையான் புத்தை பார்த்துதான் இந்த காலத்து மண் வீடுகளை வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலறிஞர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கரையான் புற்று கோடை காலங்கள்ல வந்து நல்லா குளுக்குழுங்கும், குளிர்காலங்கள்ல வந்து நல்லா வெது வெதுப்பா இருக்கும். அதை பார்த்துதான் நாம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த மண் வீடுகள் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில குளியலுக்கு எத்தனையோ விதமான வேதியியல் பொருட்களை வந்து பயன்படுத்துறோம். ஆனா இந்த மண் வந்து ஒரு மிகச்சிறந்த குளியல் பொருள் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கோயில்கள்ல சேத்தாண்டி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சேத்தாண்டி திருவிழால ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேத்தாண்டி வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷம் போட்டு வரணும். அந்த சேத்தாண்டி வேஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா, உடல் முழுக்க சேரை வந்து பூசிக்கணும். இத நம்மளுடைய இன்றைய அறிவியல் பூர்வ ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான சத்துக்களை அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அறிவியல் வந்து சொல்லுது. ஆனா நாம யாரும் நம்மளோட சுயமா வந்து இந்த மணலை வந்து சிகிச்சையா குளியல் பொருளா எடுத்துக்காம உரிய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று இந்த மண் சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மண்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் சரியான அளவுல நமக்கு தேவையான அளவுல கிடைச்சிடும். அதனால மண் வந்து வெறுமன தாவரங்களை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும் கிடையாது, அதுக்குன்னு எத்தனையோ விதமான தனித்துவமான சிறப்பம்சங்கள்லாம் இருக்குங்க.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. பலரும் கேட்கும் பொழுது பிரமித்து கேட்டுக் கொண்டிருப்பார்கள், மண் வந்து இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கதா என்பது. ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் மனித வாழ்க்கைக்கு அன்றாட உபயோகிக்கக்கூடிய பொருட்களாக அந்த மண்பானையாக இருக்கட்டும், மண் பொம்மைகளாக இருக்கட்டும், இல்லை குதிரைகள்லாம் செஞ்சுருக்காங்க மண்ணில் வச்சு. ஸோ இந்த மாதிரி செம்மண்ணில் தான் அந்த காலத்தில் வீடுகள்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சிமெண்ட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே மண் வீடுகள் என்பது நம் ஆதி தலைமுறையில் கூடியவர்கள் நம் வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இப்போ மண் வைத்து செய்யக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான விஷயமாக நம்ம பார்க்கப்படுகிறது. பண்டைய காலம் தொட்டு இப்போ கீழடி ஆள் ஆராய்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் வந்து மண்பாண்டம் பொருட்கள், மண் சார்ந்த பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் மண் சார்ந்த பொருட்கள் மண்ணிலிருந்து என்ன மாதிரியான பொருட்கள்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான சிறப்பான தகவல்களை சொல்லுங்கள்.
நிச்சயமா, நம்மளுடைய பழங்கால முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை பொறுத்து தான் அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு அவங்க உபயோகப்படுத்தப்பட்ட எல்லா பொருட்கள்லையும் இந்த மண் தொடர்பான பொருட்கள் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த காலத்துல நம்ம கையில வாட்ச் கட்டல அப்படின்னா நமக்கு ஒரு நாளே போகாதுங்க. அப்போ அந்த வாட்ச் வந்து நமக்கு இப்ப எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு. நம்ம வந்து இந்த காலத்துல ஸ்மார்ட் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச்ன்னு எல்லா வாட்சுமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த காலத்துல இந்த வாட்ச் இல்லாமலே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மணல் கடிகாரங்களை பயன்படுத்தி நேரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மணல் கடிகாரங்கள் அந்த காலத்துல அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. இந்த மணல் கடிகாரம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பானையில ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ணை எடுத்து அந்த மண்ணை வந்து அளந்து வச்சுப்பாங்க. அந்த அளந்து வைக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு பேரு பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அளந்து வச்ச மண்ணை அந்த பானைக்குள்ள போட்டுட்டு ஒரு குட்டி ஓட்டையை வந்து அதுல போட்டு விட்டுருவாங்க. இப்ப அந்த ஓட்டை வழியா அந்த மண் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இந்த குறிப்பிட்ட மண் அந்த பானை ஓட்டையிலிருந்து இன்னொரு பானைக்கோ இல்ல இன்னொரு கீழே விழுகிறதுக்கோ உண்டாகக்கூடிய கால அளவு இருக்கு இல்லையா, அந்த கால அளவை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நேரமா கழிச்சாங்க. அப்போ இந்த ஒரு பாகை மண், அந்த அளந்து வச்ச மண் விழுவதற்கு 1.5 மணி நேரம் ஆகுமா, அதை பேஸ் பண்ணி ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை 16 பாகைகளா நம்மளுடைய முன்னோர்கள் கணிச்சு இந்த மணல் கடிகாரம் மூலமா அன்னைக்கு காலகட்டத்துல நேரத்தை வந்து துல்லியமா அளவிட்டாங்க. அது மட்டுமா, இந்த மண் வந்து இந்த மண்ணால ஆனக்கூடிய பலவிதமான சிற்பங்கள் இன்னைக்குமே ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்கு. உதாரணத்துக்கு சுடுமண் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய களிமண் இருக்கு இல்லையா, இந்த களிமண்ணை ஓரளவு மிதமா நம்ம சூடுபடுத்தி இதுல வந்து சிற்பங்கள் செய்யலாம் அப்படின்னு ஒரு கலையே வந்து இருக்கு. இந்த கலையை இந்த காலகட்டத்துல சிறப்பா செஞ்சுட்டு வர்ற புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த கலைஞர் திரு முனுசாமி அவர்களுக்கு இந்த கலையில அவர் ஃபேமஸ் ஆனதுனால 2019 பத்மஸ்ரீ விருது வந்து கிடைச்சது அவருக்கு. அது மட்டுமா, நம்ம எல்லாமே கோடை காலம் வந்துருச்சு அப்படின்னா ஜில்லான வாட்டர் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இயற்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மட்பாண்டம் அப்படின்ற ஒரு ஃப்ரிட்ஜ நமக்கு ஃப்ரீயாவே கொடுத்து கரண்ட் செலவு இல்லாம சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாம மண்ணால் செய்யப்பட்ட அந்த மட்பாண்டங்கள் மூலமா நம்மளுடைய உடலுக்கு எந்த விதமான கேடும் விளைவிக்காம குளிர்ச்சியான நீரை தரக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மட்பாண்டம். அடுத்தபடியா இந்த மட்பாண்டம் உலக அளவுல நிறைய இடங்கள்ல செய்யப்பட்டாலும் கூட, நம்மளுடைய தமிழ்நாட்டிலயும் நிறைய இடங்கள்ல செய்யப்பட்டாலும் கூட, தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரையில செய்யப்படக்கூடிய மட்பாண்டங்களுக்கு இந்திய அரசால புவிசார் குறியீடு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா இந்த மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள்ல மிக முக்கியமானது இன்னைக்கோட வாழ்க்கையில இசைன்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் கலந்திருக்கு. அந்த இசைய உண்டாக்கக்கூடிய இசை கருவிகள்ல முக்கியமான இசை கருவி கடம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பானை மாதிரி இருக்கும். இந்த கடம் இசை கருவி இந்த மண்ணால் தாங்க செய்யப்படுது. அது வெறும் மண்ணால மட்டுமா செய்யப்படுது அப்படின்னா கிடையாது, மண்ணும் களிமண்ணும் ஒரு விதமான உலோக கலவையால சேர்ந்து செய்யப்படுது. இந்த உலோக கலவை தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒளி வர்றதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. இந்த கடம் கருவியும் மானாமதுரையில இருக்கக்கூடிய ஒரு சில தொழிலாளர்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மண்ணாலான பொருட்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானதா இருக்குங்க.
நிச்சயமா ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். தவிர்க்க முடியாத ஒவ்வொரு மண்பாண்ட பொருட்களும் உங்கள் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கோம். நீங்கள் முன்னதாக குறிப்பிட்டதைப் போலவே நாம் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து அறிவியல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது நிலவாக இருக்கட்டும், அது அதனை தொடர்ந்து பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சியில் அது மண் பரிசோதனைலாம் செஞ்சு நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்தியாவின் பெருமையாக போற்றக்கூடிய சந்திரயான் 3 திட்டத்தில், அதாவது சந்திரயான் 3 திட்டத்தில் லேண்டர் இறங்கக்கூடிய தரைப்பகுதியை சோதித்து அந்த மண்ணின் பொறுத்து எப்படி அந்த நில அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிற பொறுத்து நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் மண் பரிசோதனை, அந்த மண்ணும் நிலவில் இருக்கக்கூடிய மண்ணும் ஒத்துப்போகிறது என்ற ஆராய்ச்சியின் அடிப்படையில் பயன்படுத்தி முன் பரிசோதனை செய்ததாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையில் அந்த நாமக்கல் மண் சிறப்புகள் எந்த வகையில் நாம் பார்க்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
நிலவை பத்தி நாம ஆராய்ச்சி செய்யறதுக்காக நிலவோட மண் மாதிரிகளை முன்ன காலகட்டங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து நம்ம விலைக்கு வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்மளோட அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலவுல இருக்கிற மண் மாதிரியே நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிறதா கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நிலவுல வந்து அனார்த்தோசைட் அப்படின்ற ஒரு வகையான பாறைகள் வந்து இருக்கு. இந்த மாதிரி பாறை வகைகள் நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிறத தாங்க நம்மளோட அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. இது நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சித்தம்பூண்டி குன்னாமலை அப்படின்ற அந்த கிராம பகுதிகளில் இந்த வகை பாறை வகைகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. இந்த வகை பாறை வகைகள்ல இருந்து சேமிக்கப்பட்ட மண் மாதிரிகள் தான் இஸ்ரோ ஆய்வகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு நீங்க குறிப்பிட்ட மாதிரியேவும் அந்த லேண்டர் ரோவர் இந்த வகை கருவிகளை இயக்குறதுக்கும் இந்த வகை கருவிகளை கொண்டு பரிசோதனை செய்யறதுக்கும் இந்த பாறை வகைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட மண் மாதிரிகளை தான் நம்மளுடைய இஸ்ரோ அறிவியல் அறிஞர்கள் வந்து பயன்படுத்துறாங்க.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். பொதுவாக வந்து நாம் வந்து விவசாயத்துக்காக இருக்கட்டும் சரி, இயற்கை பேரிடராக இருக்கட்டும் சரி, பொதுவாக அடிப்படை காலமாகவும் ஒரு சிறப்பான வளம் வந்து மண்வளம் என்றே சொல்லலாம். அந்த வகையில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து சரியா வரல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மண் ஒரு குறிப்பிட்ட பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க, அறிவியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள்லாம் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் மண்ணில் எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது, எதனால ஏற்படுது, அது சார்ந்த கருத்துக்களை சொல்லுங்க சார்.
முன்னைய காலகட்டத்தில் ஒரு பழமொழி வந்து இருக்கு, அது என்ன அப்படின்னா, அடி மண்ணுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு. அந்த ஒரு பயிர் விளையுது அப்படின்னா அந்த பயிரோட அடிப்பகுதி வந்து மண்ணுக்கு போகணும், நடுப்பகுதி மாட்டுக்கு போகணும், நுனிப்பகுதி வீட்டுக்கு போகணும். இது அந்த காலத்துல வழக்கு மொழியா இருந்தாலும் இதற்கு உள்ள இருக்கக்கூடிய அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வினோதம். இந்த அடிப்பகுதி வேரோட அந்த பயிரோட அடிப்பகுதி மண்ணுக்கு போறதன் மூலமா அந்த பயிர்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் மண்ணுக்கு கிடைச்சிரும் அப்படின்றதுதான் இந்த பழமொழியில வந்து சொல்றாங்க. இந்த பழமொழியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவியல் கருத்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பின்பற்றுறது கிடையாது. இதனால என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விதமான பாதிப்பு நம்மளுடைய மண்ணில் வந்து ஏற்படுது. அப்போ இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம முறையான மண் பரிசோதனை செய்தா மட்டும்தான் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதமிஞ்சிய ஊட்டச்சத்து எக்ஸஸா நியூட்ரியன்ஸை வந்து நம்ம சாயில வந்து போட்டுருக்கு. ஒரு பயிருக்கு இவ்வளவுதான் தேவைன்னு இருக்கும். அது இல்லாம நம்ம முறையான மண் பரிசோதனை செய்யாம நம்ம வாட்டுக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து உரங்களை வந்து போட்டுரு. இந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம நிலத்துல போட்டோம்னா இந்த உரங்களை தாவரங்கள் எடுத்துக்காது. இந்த உரங்கள் மண்ணிலேயே தங்கிரும். இந்த உரங்கள் மண்ணிலேயே தங்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யுமா? மழை பெய்யும் போது இந்த உரங்கள்லாம் அப்படியே அடிச்சுட்டு போய் நீர்நிலைக்கு போகும். நீர்நிலைக்கு போகும்போது இந்த வேதிப்பொருட்கள் நீர்நிலைகள்ல கலந்து நீர்நிலை மாசுபாடு அடையும். இது மட்டும் இல்ல மண்ணோட பாதிப்பு, இந்த மண்ணில் விளையக்கூடிய தாவரங்களை தான் நம்ம வந்து சாப்பிடுறோம், அந்த தண்ணியை தான் நம்ம வந்து குடிக்கிறோம், நீர்நிலைகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். அப்போ இந்த மண்ணில இருந்தும் இந்த நீர்ல இருந்தும் வரக்கூடிய அந்த வேதிய உரங்கள் வேதிய பூச்சிக்கொல்லிகளோட தாக்கம் நம்மளுடைய உடம்புலையும் வருங்க. அடுத்தபடியா மண்ணில் ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வறட்சியும் அதிகமான ஈரப்பதம். இது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மண்ணை வந்து சரியா நம்ம மேலாண்மை செய்யாததுனால மண்ணில் வந்து தண்ணி வந்து சீக்கிரமா உறிஞ்சிக்கும், இல்ல அப்படின்னா தண்ணி அப்படியே தேங்கி நின்றும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முறையான மேலாண்மை முறைகளை பயன்படுத்துறது மூலமா இந்த ரெண்டு பாதிப்புகளையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்தபடியா மண்ணோட அமிலக்கார தன்மை. இந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம அதிகமா போடுறதுனாலயோ இல்ல கம்மியா போடுறதுனாலயோ இந்த மண்ணோட அந்த அமிலக்கார தன்மை வந்து பாதிக்கப்படும். இந்த அமிலக்கார தன்மை பாதிக்கப்பட்டது அப்படின்னா மண்ணோட விளைச்சல் வந்து கம்மியாகும். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நெகிழி அல்லது பிளாஸ்டிக் பயன்பாடு. இது வந்து மண்ணில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு மிக முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த வகை பிளாஸ்டிக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணுல போய் மக்காது. இது மக்காம அப்படியே மண்ணிலேயே இருக்கும். நுண்ணுயிரிகளாலையும் இதை வந்து சிதைக்க முடியாது. இது மண்ணிலேயே இருக்கும்போது தண்ணிக்கு வந்து மண்ணுக்குள்ள போகும் இல்லையா, இந்த தண்ணியை வந்து மண்ணுக்குள்ள போக விடாம அப்படியே தடுத்துரும். அதே போல வேரும் மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற நுண்ணுயிரிகளும் சுவாசிக்கும் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் போய் அந்த வேரையும் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட சுவாசத்தையும் என்ன பண்ணிரும் அப்படின்னா தடை செஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெகிழி அல்லது பிளாஸ்டிக் பயன்பாடு. இது மட்டுமா, இந்த நெகிழி அல்லது பிளாஸ்டிக் பயன்பாடு நீண்ட காலத்துக்கு இருந்துட்டே இருந்தது அப்படின்னா மண்ணுல எதுவுமே விளையாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அறிவியல் தரவுகள் வந்து நம்ம கிட்ட சொல்லு. அடுத்தபடியா மண்ணில் ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் அரிப்பு. இந்த மண் அரிப்பு அப்படின்றது நிறைய வகைகளில் ஏற்பட்டாலும் கூட இந்த மண் அரிப்பு ஒரு விதமான தாக்கத்தை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மேல் மண் அரிச்சுட்டு போச்சு அப்படின்னா மண் வளம் வந்து பாதிக்கப்படும். அதனால இந்த மேல் மண்ணை பாதுகாக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. இவையெல்லாம் நம்மளோட மண்ணோட பாதிப்புகள். இது மட்டும் இல்லாம அந்தந்த இடத்தை பொறுத்து வேறு வகையான பாதிப்புகளும் மண்ணில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு.
இந்த மண்ணரிப்பை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா இந்த தாவரங்களான புல் செடி கொடி மரம் இவைகள் என்ன பண்ணும்னா தங்களோட வேர்கள் மூலமா மண்ணை இறுக்க பிடிச்சிக்கும். இந்த தாவரங்களை அந்தந்த நிலப்பகுதிக்கு ஏத்தாப்புல வளர்க்கறது மூலமா நாம மண்ணரிப்பை கட்டுப்படுத்தலாம்.
நிச்சயமாக ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை சொன்னீர்கள். பொதுவாகவே மக்கள் பயன்பாட்டில் வந்து மண் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போய் பல வகைகளை பாதிப்படையுது. மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மண்ணின் தரத்தை மேம்படுத்தவும் வளங்களை பாதுகாக்கவும் எந்த மாதிரியான நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம எடுக்கலாம், மண் வளத்தை பாதுகாப்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், இப்போ மண் வளம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவிதமாய் பயிர்கள் செய்தோம் பயிர் விளைவித்த மண்ணுக்கோ உயிர் இல்லை. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மண் வளம். அப்ப இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மண் பரிசோதனை செய்யும். அந்த மண் பரிசோதனை செஞ்சீங்கன்னா தான் மண்ணோட தன்மை என்னன்றது தெரியும். அந்த மண்ணோட தன்மை அறிந்து நீங்க பயிரை விளைவிச்சீங்க அப்படின்னா இந்த மண் வளத்தை நம்ம பாதுகாக்கலாம். ரெண்டாவது ஊட்டச்சத்து மேலாண்மை. இந்த ஊட்டச்சத்து மேலாண்மைன்றது நம்ம சின்ன வயசுல சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு இந்த மாதிரி எல்லா வகையான சத்துக்களும் அடங்கிய உணவை தான் நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரிதான் இந்த தாவரங்களுக்கும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் தாவரங்களுக்கு சத்துக்களும் சரியான வகையில் கிடைக்கும், நம்ம மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும். எக்ஸ்ட்ரா நம்ம சத்துக்களை போட்டோம், மண்ணில் உரங்களை போட்டோம் அப்படின்னா அது நமக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும், நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவை தான் உண்டாகும். ஸோ அதனால இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி முறை. ஒரு நிலத்துல ஒரே விதமான பயிரை திரும்ப திரும்ப விளைவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்துக்களை வந்து மீண்டும் மீண்டும் எடுத்துட்டு போறதுனால சத்து குறைபாடு ஏற்படும். அதனால ஒரு டைம் நெல் விளைவிச்சீங்கன்னா அடுத்த டைம் சிறுதானியம், இந்த மாதிரி ஒரு பயிரை மாத்தி மாத்தி உங்க நிலத்துல என்ன வருமோ அதுக்கேத்த மாதிரி மாத்தி மாத்தி விதைச்சிங்க அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மீண்டும் மண்ணுக்கு வருவதற்கான அந்த கால அளவு வந்து கொடுக்கப்படும் போது மண் வளம் பாதுகாக்கப்படும். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் மண்ணை வந்து தரிசா போடுவாங்க. இதை வந்து ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கிராப் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணுக்கு கொஞ்ச நாள் லீவு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லீவ் விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பல தானிய விதைப்பு அப்படின்னு ஒரு கருத்தை வந்து நம்மளுடைய இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரையா வந்து சொல்றாங்க. அது என்ன பல தானிய விதைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வகையான விதைகளை வந்து எடுத்துக்கணுமா. அந்த 20 வகையான விதைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 தானிய விதைகள், சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, இதுல ஏதாவது 4 தானியங்கள், 4 பயிர் விதைகள், உளுந்து, அவரை, துவரை, கொள்ளு, காராமணி, மொச்சை, இதுல ஏதாவது 4 பயிர் வகைகள், 4 எண்ணெய் வித்துக்கள், ஆமணக்கு, நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, 4 நறுமண பயிர்கள், கடுகு, சோம்பு, வெந்தயம், மல்லி, 4 உரச்செடிகள், சக்கப்பூண்டு, சணப்பை, அகத்தி, செம்பை, நரிப்பயிறு, இதுல ஏதாவது 4 உரச்செடியோட விதைகள். இதை எல்லாமே ஒரு 20-25 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு ஒரு ஏக்கர்ல விதைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 60 நாள் கழிச்சு அந்த விதை வந்து முளைச்சு பூவா வந்து செடியா முளைச்சு அதுல இருந்து பூ வரும். இந்த பூ வரக்கூடிய சமயத்துல நம்ம அதை அப்படியே மடக்கி நிலத்துல வந்து உழுதுட்டோம் அப்படின்னா இது ஒரு 10-20 நாளுக்குள்ள மக்கி மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிடும். சோ நம்ம ஒரு பயிரை விளைவிச்சு முடிச்சிருந்து அந்த பயிர் விளைவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சத்துக்கள் எல்லாமே அந்த பயிர் எடுத்திருக்கும். அப்போ மண் வந்து சத்து இல்லாம இருக்கும். அந்த சத்தை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு இந்த பலதானிய விதைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணியா வந்து இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா மண்ணுல மொடாக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணை மூடுறது. அது எப்படி மூடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலை தலைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு மண்ணோட மேற்பரப்பை வந்து நம்ம மூடுறது. இப்படி மூடுறது மூலமா, அந்த மொடாக்கு போடுறது மூலமா என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மண்ல இருந்து நீர் வந்து ஆவியாகாம இருக்கும், மண்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆவியாகாம இருக்கும். இதன் மூலமா நம்ம இந்த நீரை வந்து திரும்ப திரும்ப பாய்ச்சறதுக்கான செலவு குறையும், நீர் மண்ணுல திரும்ப திரும்ப நம்ம உரங்கள் போடுறதுக்கான செலவு வந்து குறையும். இன்னொன்னு, இந்த மொடாக்கு போடுறதுல ஒரு அறிவியல் ஆராய்ச்சி வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த மொடாக்கு போடுறது ஆங்கிலத்துல வந்து மல்ச்சிங்னு சொல்லுவாங்க, இந்த மொடாக்கு போடுற இடத்துல வந்து நம்ம வெப்பநிலை மானிய வச்சு அளந்து பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து நான் இருந்த டெம்பரேச்சர் வந்து 28°C. இந்த மொடாக்கு போடாம வெறும் நிலம் இருந்திருக்கும்ல, அந்த நிலத்துல இருந்த வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா 32°C. அப்போ இந்த மொடாக்கு போட்ட இடத்துல வெப்பநிலை வந்து கம்மியா இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பூமிக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய, இந்த மண்ணிற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வந்து அதிகமா இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மை. அப்போ இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் மண்ணுக்கு வந்து மிக சிறந்த ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. உதாரணமா அதுல வந்து மண்புழு, இந்த மண்புழுக்கு வந்து நாம ரொம்ப ஹீட்டான இடமும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியான இடமாவும் இருக்கக்கூடாது. அது ஒரு மிதமான வெப்பநிலை இருந்தாலும் இந்த மண்ணை வந்து சுழற்சி செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து மண்புழு செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அந்த மண்புழு போன்ற நுண்ணுயிரிகள்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த மண்ணோட வெப்பநிலை வந்து சரியான அளவு மெயின்டைன் ஆகும். அந்த வெப்பநிலையை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை தான் இந்த மொடாக்கு போடுறது அப்படின்றது மூலமா நம்ம செய்யலாம். இந்த வழிமுறைகள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மண்ணோட வளத்தை வந்து சரியான முறையில பாதுகாக்கும்.
நிச்சயமா ரொம்ப சிறப்பாக சொன்னேன் சார். மண் வளத்தை பாதுகாப்பது என்பது விவசாயத்துறைக்கு வேளாண்மை துறைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் விவசாயங்களில் பெரும்பாலாக உரங்கள் செயற்கை உரங்கள் பயன்படுத்துவதாலையும் பல்வேறு பாதிப்புகள் இருப்பதுன்னு சொல்றாங்க. இப்போ மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எந்த மாதிரியான இயற்கை உரங்கள் பயன்படுத்தலாம், அந்த மாதிரியான மண் வளத்தை பாதுகாக்கும் பொருள்கள் சார்ந்த செயல்பாட்டு முறைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
நிச்சயமா இன்றைய காலகட்டங்களில் செயற்கை உரங்களோட பயன்பாடு அதிகமாக இருக்கு. இந்த செயற்கை உரங்கள் வந்து மண்ணுக்கு மட்டும் இல்லை நம்மளோட அந்த உணவை சாப்பிடக்கூடிய நமக்கும் பல்வேறு விதமான நோய்களை வந்து ஏற்படுத்துது. அதனால முடிந்த அளவுக்கு விவசாய பெருமக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, முடிந்த அளவு இயற்கை உரங்களை உங்களோட நிலங்கள்ல வந்து பயன்படுத்துங்க. இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து உயிரோட இருக்கும். இந்த நுண்ணுயிரிகள் உயிரோட இருந்தது அப்படின்னா அந்த நுண்ணுயிரிகளே மண்ணிற்கு தேவையான சத்துக்களை வழங்கிக்கிட்டே இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க. இந்த இயற்கை உரங்கள்னா என்னென்ன இருக்கு, பசுந்தாள் உரம் இருக்கு, மண்புழு உரம் இருக்கு, தொழு உரம் இருக்கு, இந்த மாதிரி இயற்கை உரங்களை போடுங்க. அதே போல இயற்கையான வளர்ச்சி ஊக்கிகளும் இருக்கு. அந்த இயற்கையான வளர்ச்சி ஊக்கிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் பஞ்சகாவியா அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டுச்சாணம், மாட்டு கோமியம், மாட்டு நெய், மாட்டுப்பால், மாட்டு தயிர், வெல்லம், இளநீர், வாழைப்பழம், இதையெல்லாம் தண்ணி இதையெல்லாம் சேர்ந்து செய்யற பஞ்சகாவியா கரைசலை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல தேமோர் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க, தேங்காய்பாலையும் மோரையும் கரைஞ்சு செய்யக்கூடிய கரைசல், இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் இயற்கையா இருந்து அந்த தாவரத்தோட வளர்ச்சிக்கு வந்து உதவி புரியும். அதே போல நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் இதை எல்லாமே வேதிய மருந்துகளை வந்து பயன்படுத்துறோம். அதெல்லாம் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இந்த வேதிய பூச்சிக்கொல்லிகள் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நிலத்திலேயே தங்கிடும், நிலத்திலேயே தங்கி அது உணவு மூலமா நம்மளோட உடம்புக்கு மிக கேடு விளைவிக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி, நம்ம தாய்ப்பால்ல கூட இந்த பூச்சிக்கொல்லிகளோட தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த வேதிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாதீங்க. இயற்கையான பூச்சிக்கொல்லி ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சள், பூண்டு, கோமியம் இதையெல்லாம் கலந்து செய்யற கரைசல்ல வந்து நீங்க தெளிச்சிங்க அப்படின்னா இது இயற்கையான பூச்சிக்கொல்லியா செயல்பட்டு பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் விளையாது, அந்த பூச்சிகளை மட்டும் விரட்டிட்டு நம்மளோட உடலுக்கும் எந்த பாதிப்பும் விளைவிக்காம நம்ம பாதுகாக்கலாம்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். மண்கள் பற்றிய பல்வேறு சிறப்பு அம்சங்களை குறிப்பிட்டீங்க. இந்த அளவுக்கு பல்வேறு பயனுள்ள விஷயமாக நம்மளோட மண்ணை போற்றும் பொழுது எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து மண் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க, மென்மேலும் மண் வளம் என்பது மேம்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்க, அது சார்ந்த தகவல்களை சொல்லலாம் சார்.
நாம எல்லா விதமான பொருட்களையும் ஆராய்ச்சி மூலமா முடிந்த அளவு உருவாக்கிட்டு வரோம். ஆனா ஆராய்ச்சி மூலமா உருவாக்குறதுக்கு மிகவும் கடினமான பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மண் தான். அவ்வளவு சீக்கிரமா இப்ப இருக்கிற மண்ணு மாதிரியே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பை நம்ம அவ்வளவு சீக்கிரமா உருவாக்கிட முடியாது. நம்ம இந்த மண்ணை பத்தின ஆராய்ச்சியில கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிராம் மண் இருக்கு இல்லையா, இந்த 1 கிராம் மண்ணுல 75,000 வகையான பாக்டீரியங்களும் 25,000 வகையான பூஞ்சைகள் இருக்கிறதாகவும், 1,000 வகையான புரோட்டோசோவா நுண்ணுயிரிகள் இருக்கிறதாகவும், 100 வகையான நூற்புழுக்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, 1 ஏக்கர் நம்ம விவசாய நிலம் இருக்குல்ல, நல்ல வளமான அந்த விவசாய நிலத்துல எந்த விதமான செயற்கையான பூச்சிக்கொல்லிகள் நம்ம பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா 14 லட்சம் மண்புழுக்கள் வரை இருக்குமா. அப்ப அவ்வளவு நுண்ணுயிரிகள் வாழக்கூடிய ஒரு உயிர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண். இந்த மண்ல இப்ப இந்த அறிவியல் ஆராய்ச்சி மூலமா ஒரு முக்கியமான உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட இந்திய மண்ல கரிமச்சத்து வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வரதா சொல்றாங்க. இந்த கரிமச்சத்து இருந்தாதான் மண்ணில நுண்ணுயிரிகள் இருக்கும், நுண்ணுயிரிகள் இருந்தாதான் மண்ணிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதனால இந்த கரிமச்சத்து கிடைக்கிறதுக்கான வழிகளை வந்து நம்ம விவசாயிகள் வந்து பின்பற்றுறோம். நாம இப்ப தப்பா பின்பற்றிட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் முடிஞ்சதும் பயிரை வந்து அறுவடை செஞ்சவங்க அந்த பயிரை வந்து தீ வச்சிடறோம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, இப்படி தீ வைக்கிறது மூலமா அந்த தீ எரியும் போது உண்டாகக்கூடிய புகை, அந்த புகையின் மூலமா பரவக்கூடிய தூசிகள், இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய காற்று மாசுபாடை நம்மளுடைய தலைநகர்ல வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மண்ணிற்கு நன்மை செய்யக்கூடிய உயிரிகள் எல்லாமே 35-40 டிகிரி செல்சியஸ் வெப்ப அளவை தான் வந்து தாங்கும். இப்போ நீங்க வைக்கக்கூடிய இந்த தீல வந்து அதிகப்படியான வெப்பநிலை உருவாகிறதுனால மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய உயிரிகள் எல்லாமே இறந்து போயிடும். அதனால இந்த மாதிரி செயல்கள் எல்லாத்தையும் செய்யாதீங்க. அதே போல இந்த ஆராய்ச்சிகள் மூலமா இன்னொரு உண்மையும் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, உலக அளவுல அதிக அளவு உரங்கள் பயன்படுத்துறதுல சீனா தான் முதலிடத்துல இருக்கிறதாகவும் இந்தியா 2வது இடத்துல இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்சாப் வந்து முதல் இடத்துலயும் தமிழ்நாடு வந்து 11வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாலேயே முதன் முறையா சிக்கிம் மாநிலத்துல எந்த விதமான வேதிய உரங்களையும் பயன்படுத்தக்கூடாது, வேதிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சு இயற்கை வேளாண்மையை கடைபிடிக்கிறதுல அவங்க முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுட்டு வராங்க. இவ்வளவு முக்கியமான தகவல்கள் எல்லாமே இப்ப மண்வளத்தை பத்தி நடந்துருக்கக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சிகளா வந்து இருக்கு. நம்ம அன்னை நம்மை வந்து முதன் முதலில் தாய்மடியை விடுத்து தூங்க வைக்கக்கூடிய இடமும் இந்த மண் தான். நாம் கடைசியாக தூங்க போகும் இடமும் அந்த மண் தான். ஆதலால் இந்த மண்ணை வந்து மாசுபடுத்தாது, இந்த மண்ணினுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் அறிந்து இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும்.
ரொம்பவே சிறப்பான தகவல்களை வனமும் வாழ்வியலும் நிகழ்ச்சியில மண் சார்ந்த சிறப்பு அம்சங்கள் சார்ந்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் வழங்கியிருக்கீங்க சார். வனச்சரக அலுவலர் மதிப்பிற்குரிய திரு இரா துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
மிக்க நன்றி.
வணக்கம் சார்.
நேர்களே, இதுவரை வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.